Assalamualaikum. கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றிகளை நாம் ஏறெடுத்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிற இந்த வால்யூமுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அப்போ இதுவரையிலும் கடந்த வாரம் மட்டும் தேவனுடைய மிகப்பெரிதான கிருபையில தொடர்ச்சியாக நாம் புது சிருஷ்டியின் காரியங்களில் 8 பாடங்கள் நாம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். கடைசியா நாம புது சிருஷ்டியினுடைய ஓய்வு அல்லது இலைப்பாறுதல் நாம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாம் ஒரு புது அத்தியாயத்துக்குள்ள அல்லது பாடத்திற்குள்ள நம்ம கடந்து செல்கிறோம். நாம் பார்க்கிற பாடம் புது சிருஷ்டியினுடைய நியாய தீர்ப்பு, தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி நியூ கிரியேஷன். இந்த ஒரு பாடத்துல அத்தியாயத்துல சகோதரர் ரசல் அநேக விஷயங்கள் புது சிருஷ்டியினுடைய நியாய தீர்ப்பு குறித்து அவர் நமக்கு அங்க சொல்கிறார். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. அந்த நியாய தீர்ப்பு எந்த எந்த காலகட்டங்கள்ல எந்த எந்த வகுப்பா இருக்கு, எந்தெந்த விதத்துல தேவன் நிர்ணயிச்சிருக்கிறார், அது எப்படி செயல்படுத்தப்படும், இந்த காரியங்கள் பொதுவான காரியங்கள், யார் எல்லாருக்குமே அந்த நியாயாதிபதியா இருந்து நியாயம் தீர்ப்பார், அப்போ மனுக்குலத்தினுடைய நியாய தீர்ப்பு, அதுல பிதாவாகிய தேவனுடைய பங்கு, கிறிஸ்துவினுடைய பங்கு என்ன, அதே போல 1000 புது சிருஷ்டிகளுடைய நியாய தீர்ப்புல பிதாவாகிய தேவனுடைய பங்கு, அதே போல கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய பங்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு முக்கியமான கருத்துக்கள் இங்க ஆலோசிக்கப்படுது இந்த பாடத்துல. அது மாத்திரமல்ல, புது சிருஷ்டிக்கெல்லாம் இந்த பூமியில நாம் இருக்கும் பொழுது நாம் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும், அந்த சகோதர ஐக்கியத்துல நம்மளுடைய நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கலாமா, தீர்க்கலாம் என்றால் எப்படி, தீர்க்க கூடாதுன்னா ஏன், இல்லாட்டி நம்மை நாமே நியாயம் தீர்க்கலாமா, அது கூட தீர்க்கலாம்னா எப்படி, இல்லாட்டி தீர்க்க கூடாதுன்னா ஏன் தீர்க்க கூடாது. சோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் பின்னால் அவர் பேசுறார். முதல் பார்ட்ல அவர் ஜெனரலா எப்பொழுதுமே நம்ம இந்த வால்யூம் ஸ்டைல்ல ஒரு விஷயம் நம்ம கவனிச்சிருப்போம், இது முழுக்க முழுக்க புது சிருஷ்டிகளுக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் பத்தி பேசும் போது கூட தேவன் என்ன பண்றாரு, ரசல் என்ன பண்றாருன்னா முதல்ல அந்த ஒரு திட்டம் குறித்து பொதுவான சில கருத்துக்கள் அவர் விவாதிக்கிறார். அதற்கப்புறம் அந்த விஷயத்துல புது சிருஷ்டிகளுடைய காரியம் எப்படி இருக்குது அதுவும் அவர் சொல்றார். சோ அந்த வகையில இன்னைக்கு கூட நாம இந்த புது சிருஷ்டியினுடைய நியாய தீர்ப்பு என்ற அத்தியாயத்துக்குள்ள தேவனுடைய சுத்த கிருபையில் நாம் கடந்து செல்றோம் சகோதர சகோதரிகளை. அப்ப இதுல முதல்ல சில பொதுவான காரியங்கள் நியாய தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி எல்லாம் இருக்குது அது நாம பார்க்கணும். அப்ப இது வரைக்கும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நியாய தீர்ப்பு பத்தி நாம் என்ன அறிஞ்சிருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதாவது மனுக்குலம் முழுவதுமே ஏற்கனவே நித்திய ஜீவனுக்கு தகுதி இல்லாதவர்களாக தேவனால நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஒரு நியாய தீர்ப்பு ஆதாமின் மூலம் மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்டாச்சு. அதாவது மனுக்குலம் ஏற்கனவே நித்திய ஜீவனுக்கு தகுதி அற்றவர்களாக நியாயம் தீர்க்கப்பட்டுட்டாங்க. எப்போ இருந்து அப்படின்னு சொல்லும் போது, எப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாம ஆதாம் பாவத்துக்குள்ள நுழைகிறாரோ அப்ப இருந்து நம்ம பார்க்கிறோம், ஆதாம் மூலமா அவருடைய கீழ்ப்படியாமின் மூலமா அவருடைய சந்ததி அனைத்துமே இந்த தீர்ப்புக்கு உள்ளாயிட்டாங்க. இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஒரு நியாய தீர்ப்பு முன்னாடியே கொடுக்கப்பட்டிருக்குது, அது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது வந்து ஆதாமின் மூலம் ஒட்டுமொத்த சந்ததிக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சோம்னா ரோமர் 5:12 பார்க்கிறோம், ஆமாம் இல்லைங்களா. அப்போ ஆதாம் ஒருவருடைய அந்த பாவம் அந்த கீழ்ப்படியாமை இன்னைக்கு அவருடைய சந்ததி இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அங்க இந்த நியாய தீர்ப்பை கொண்டு போயிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நியாய தீர்ப்பு குறித்து நாம் என்ன நிதானிக்கிறோம், இந்த நியாய தீர்ப்பு தேவன் கொடுத்துட்டார் ஆதாமுக்கு. இந்த தீர்ப்பு ஒரு நியாயமான தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு முற்றிலும் ஆதாம் தகுதியானவர். அவர் கீழ்ப்படியாமைக்குள்ள போயிட்டார். அவர் குற்றம் செய்ததா நிரூபிக்கப்பட்டார். அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை தீர்ப்பாக அங்க தேவன் கொடுக்கிறார். அப்ப இது வந்துட்டு ரொம்ப நியாயமான தீர்ப்பு. இதுல நம்ம தேவன் வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது செஞ்சிட்டார், வேற மாதிரி செஞ்சிருக்கலாம் என்று சொல்லுவதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. தேவன் புனரோஸ் பண்ணிட்டார் ஒரு தீர்ப்பு ஆதாம் மேல. அது ரொம்ப நியாயமா தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஏமா நம்ம என்ன எதிர்பார்க்க முடியாதுன்னா, தேவன் கொடுத்துட்ட அந்த நியாய தீர்ப்பு அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது ஜஸ்ட் தீர்ப்பு. அப்படின்னா ரொம்ப நீதியான தீர்ப்பு, கரெக்ட். ஆதாமுக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரோ அது ரொம்ப நீதி, அது எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அதை அவர் என்ன பண்ண முடியாது, திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இல்ல 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 ஆதாம் ஆதாம் வந்துட்டு நல்லா தான் இருக்கிறார், அவர் ரொம்ப சரிதான் அப்படி இனிமே சொல்ல முடியாது இல்லைங்களா. அவர் வந்துட்டு தப்பு செஞ்சுட்டாருங்கிறத நிரூபணம் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் அதை மாத்தி பேசவே முடியாது. அப்போ அவர் தகுதி இல்லாத நிலையம் இருக்கும்போது அவர் தகுதி உள்ளவர் தான்ட்டு அவர் நித்திய ஜீவனுக்கு தேவன் இதை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தீர்ப்பு வந்துட்டு நம்ம அங்க நியாயமான ஒரு தீர்ப்பாவே அங்க இருக்குது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப என்னன்னா தேவன் ஆதாமுக்கு என்ன கொடுத்துட்டாரோ அந்த தீர்ப்பு அவரை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா தேவன் அவருடைய பெரிதான கிருபையில மனுக்குலத்துக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இரண்டாவது ஒரு வாய்ப்பு, இன்னொரு நியாய தீர்ப்பு சான்ஸ் கொடுக்கிற மாதிரி ஒரு திட்டம் வச்சுட்டார். புரியுதுங்களா? தப்பு செஞ்சார், நியாயமான நீதியான தீர்ப்பு கொடுத்துட்டார், அதைய திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் அப்படியே கைவிட்டுடாம இந்த மனுக்குலத்தை எல்லாமே மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரும்படி அவங்களுக்கு இன்னொரு நியாய தீர்ப்பு வாய்ப்பு வச்சிருக்கிறார். அப்படி வாய்ப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ரட்சிப்பின் திட்டம் கூட தேவன் ஆல்டர்னேட்டிவா அங்க ஏற்படுத்திருக்கார். இது வந்து முற்றிலுமே அவருடைய கிருபையின் மூலம்தான் அங்க வந்தது நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இரண்டாவது நியாய தீர்ப்புல ஒரு ஒருத்தருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், தங்களை வந்து நிரூபிக்கிறதுக்கு, தேவனுக்கு முன்னால தங்களுடைய நீதியை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது எப்படி தேவன் செய்ய முடிஞ்சதுன்னா, அவருடைய குமாரனுடைய பலியின் மூலம் செய்ய முடிஞ்சு. அப்ப இந்த ஜனங்களுடைய பாவத்துக்காக அந்த ஒரு விலை கொடுக்கப்பட்டாச்சு அவருடைய குமாரனுடைய பலியின் மூலம். அப்போ அந்த குமாரன் கொண்டே அது நிமித்தம் இந்த இரண்டாவது வாய்ப்புக்கு தேவன் ஒரு திட்டம் வைக்கிறார். ரொம்ப சிம்பிள், நம்ம அதெல்லாம் பாக்குறோம். அப்போ இந்த இரண்டாவது வாய்ப்பு, உலக ஜனங்களுடைய நியாய தீர்ப்பு, இதெல்லாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேறுது. எங்க 1000 வருடம் அரசாட்சியில. அப்ப வந்துட்டு இயேசு கிறிஸ்து தான் பிதாவுக்கும் மனு குலத்துக்கும் மத்தியஸ்தரா இருந்து அந்த ஜனங்களை நல்ல வழியில நீதியின் பாதையில திரும்ப நடத்தி பரிபூர்ணத்துக்கு கொண்டு வருவார். சோ அங்க அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் அவங்க என்னெல்லாம் கற்றுக்கொள்வாங்க அப்படின்னா, பிதாவாகிய தேவனை பற்றின அந்த மெயின் ஞானத்துக்குள்ள அவங்க வளரணும். அது மாத்திரம் பத்தாது, அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற நித்திய ஜீவனுக்கு அவர்கள் எல்லோரும் தகுதியானவர்கள் தான் அப்படின்னு தங்களை தாங்களே தேவனுக்கு முன்பாக நிரூபிச்சு காமிக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் பத்தி அறிஞ்சுக்கணும் அவங்க, அது மாத்திரமல்ல நித்திய ஜீவனுக்கு நாங்க தகுதி என்று அவங்க என்ன பண்ணணும்னா தங்களை நிரூபிக்கணும். இதெல்லாமே அந்த ரட்சிப்பின் திட்டத்துல அந்த 1000 வருட அரசாட்சியில கிறிஸ்து இயேசு மூலம் தேவன் மனுக்குலத்துக்கு ஏற்கனவே அவங்க நியாயம் தீர்க்கப்பட்டிருந்தாலும் அதுல அவங்க மீளவே முடியாம இருந்தாலும் கூட அந்த கொடுக்கப்பட்ட தீர்ப்பை பெற்றுக்கொள்ள முடியாத அந்த போல இன்னொரு வாய்ப்பு அங்க தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் குறிச்சுதான் நம்ம அப்போஸ்தல் 17:31 நாம பாக்குறோம். மேலும் அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். வசனம்
படிச்சீங்கன்னா,
ஆமா, அப்போ ரொம்ப சிம்பிள் சகோதரர்கள், ஒரு மேலோட்டமா நியாய தீர்ப்பு தேவனுடைய திட்டத்துல இதுதான் நாம பாக்குறோம். ஏதேனும் ஒரு நியாய தீர்ப்பு, அது நியாயமான தீர்ப்பு, அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் மனுக்குலத்தின் மேல தேவன் ரொம்ப இறக்கம், அவங்க மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவதற்கு இன்னொரு மாற்று ஏற்பாடு, அது ஒரு ரட்சிப்பின் திட்டத்தின் மூலம் வருது. அந்த ரட்சிப்பின் திட்டத்துல இன்னொரு நியாய தீர்ப்புக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அது 1000 வருட அரசாட்சியில. அப்போ மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் இடையில மத்தியஸ்தரா கர்த்தராகி இயேசு இருப்பார். அவர் மூலம் அவங்க தேவனையும் அறிந்து கொள்வாங்க, தங்கள் நித்திய ஜீவனுக்கு தகுதியும் தங்களை நிரூபிப்பாங்க. இதுதான் பொதுவா அந்த நியாய தீர்ப்பை பத்தி நாம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது நாம இன்னொரு முக்கியமான கேள்வி, அந்த நியாயாதிபதி அதாவது அந்த நியாயம் விசாரிக்கிறவர் யார்? தி சுப்ரீம் ஜட்ஜ். தேவனுடைய திட்டத்துல இந்த நியாய தீர்ப்பு வரும்போது கண்டிப்பா ஒரு தீர்ப்பு கொடுக்க ஒரு ஜட்ஜ் இருக்கணும். அந்த ஜட்ஜ் யார்? அந்த சுப்ரீம் ஜட்ஜ், எல்லாருக்கும் மேலா இருக்கிற அந்த நியாயாதிபதியா யார் இருக்கிறா? அதுன்னா கூட நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். அது பார்க்கும் பொழுதே நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் யாவரையும் நியாயம் தீர்க்கிறவரா இருக்கிறதே. வசனங்கள் நம்ம அநேகம் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி சில வசனங்கள் நாம படிக்கலாம். பிதாவாகிய தேவன் அவர் தான் நியாயம் தீர்க்கிறவரா இருக்கிறார். எபிரேயர் 12:23 இல்லைங்களா? அப்போ யாவருக்கும் நியாயாதிபதி ஆகிய தேவன் இடத்திற்கும் இல்லைங்களா? அப்போ தேவன் அவர் தான் யாவருக்கும் எல்லாருக்குமே அந்த நியாயாதிபதி. அவர் அவருடைய பிரமாணம் அதன் அடிப்படையில தான் ஒருவருக்கும் நியாயம் தீர்க்க போறார். தேவன் மனுக்குலத்தை நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறார், ஒரு அளவுக்கோள். ஏதாவது ஒன்றின் அடிப்படையில தான் ஒருத்தர் என்ன பண்ண முடியும், நாமோ நியாயம் தீர்க்க முடியும். சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, அது அவருடைய சட்டத்திட்டங்கள், அவர் நிர்ணயிச்சிருக்கிற அந்த சட்டத்திட்டங்கள், அதையே மையமா வச்சு தான் அந்த மனுக்குள்ள நியாயம் தீர்க்க போறார். அவர் தான் நியாயாதிபதி, பெரிய நியாயாதிபதி. இன்னும் சில வசனங்கள் படிங்க, ரோமர் 12:19 பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? நானே பதில் செய்வேன், பழி வாங்குதல் எனக்கே உரியது இல்லைங்களா? வெஞ்சன்ஸ் இஸ் மைன், ஐ வில் ரீபே சை தி லார்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா அது கூட நியாய தீர்ப்பு தான் வெஞ்சன்ஸ். இன்னொரு வசனம் படிச்சீங்கன்னா நீங்க எபிரேயர் 10:30 வசனம், எபிரேயர் 10:30. ஆமா, இதெல்லாம் புதிய ஏற்பாட்டின் வசனங்கள். நியாயம் தீர்க்கிறவர் பிதாவாகிய தேவனாகவே இருக்கிறார், அதுக்கு ஆதாரமா நாம் சொல்லலாம். இன்னும் பழைய ஏற்பாட்டில கூட நம்ம போய் சில வசனங்கள் பார்க்கலாம். வசனம் நீங்க படிங்க, சங்கீதம் 54. இல்லைங்களா? அவர் யார்? அவர் அங்க பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படும் பொழுது அதுவும் பிதாவாகிய தேவன். இன்னொரு வசனம் உபாகமத்துல 32:35 35-36 வசனம், பழைய ஏற்பாட்டுல வரும்பொழுது அந்த வசனங்கள் கர்த்தர் கர்த்தர் அவர் சொல்லும் போது எல்லாமே பிதாவாகிய தேவனே அங்க குறிக்கிறார். அப்ப நாம அந்த நியாயாதிபதி யார், நியாயம் தீர்ப்பு நம்ம பார்க்கிறோம், ஆனா நியாயம் தீர்க்கிறவர் யார் பார்க்கும்போது பிதாவாகிய தேவன், இந்த சுப்ரீம் ஜட்ஜ் நம்ம அவர் தான் நம்ம சொல்றோம் சரிங்களா? அப்போ இன்னொரு வசனம் படிங்க நீங்க, ரோமர்ல 2:16 3:6 வசனம் ரெண்டு படிங்க, ரோமர் 2:16. பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷர்களை நியாயம் தீர்க்கிறார். ரொம்ப தெளிவா அந்த நியாயாதிபதி பிதாவாகிய தேவன் தான். அப்ப அந்த ஒரிஜினல் லா கிவர், உண்மையிலேயே அந்த சட்டங்கள் பிரமாணங்கள் ஏற்படுத்துகிறவர், அந்த பிரமாணங்களின் படி ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவர் பிதாவாகிய தேவன். அதனாலதான் நம்ம இன்னும் நிறைய வசனங்களை படிக்கிறோம். கர்த்தரே கர்த்தர் தேவன், தேவன் தன்னை என்ன சொல்றாருன்னா சங்கீதத்துல பார்க்கிறோம், கர்த்தர் என் ஜனங்களுடைய அந்த மேய்ப்பர் கூட யார்த்தா பார்க்கிறோம், அந்த புல் அந்த அத்தாரிட்டி நம்ம பார்க்கிறோம், அவர் தான் மேய்ப்பர், எல்லாருக்கும் பெரிய மேய்ப்பர். அது மாத்திரமல்ல சில இடங்கள்ல என்ன சொல்றாரு, நானே உங்களுடைய ரட்சகர் சொல்றாரு. யாரு? பிதாவாகிய தேவன், நானே உங்களுடைய மீட்பர் என்று கூட சொல்றாரு. வசனம் படிச்சீங்கன்னா நீங்க ஏசாயில 49:26 படிங்க,
உன்னை
பாருங்க, அப்போ நானே உங்கள் ரட்சகர், நானே உங்கள் மீட்பனாகவும் இருக்கிறேன் இல்லைங்களா. அப்போ அந்த சுப்ரீம் ஜட்ஜ் தேவனுடைய திட்டத்துல யார், அந்த எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிற அந்த நியாயாதிபதி யார், பிதாவாகிய தேவன். அது இன்னொரு வசனத்துல நம்ம ஸ்ட்ராங்கா நாம் சொல்ல ஏசாயா 42:8 வசனத்துல நாம பார்க்கிறோம். பாருங்க, என் மகிமை நான் வேற யாருக்குமே அங்க தருவதில்லை. அப்போ தேவன் இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கரெக்டா நடந்துக்கிறார். அந்த மகிமை தேவன் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்தானத்துக்கே உரிய மகிமையா யாருக்குமே அவரை விட்டுக் கொள்வதில்ல. பிரதரசல் கூட சொல்லும் பொழுது அந்த டிக்னிட்டி ஹானர் தேவன் அதுல இருந்து கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை எப்பயுமே. அதனாலதான் அவரை பத்தி படிக்கும் போது அவர் ஒருத்தரும் பார்க்க முடியாது. அவர் தேவன், அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்குது, அந்த ஸ்தானத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது, ஒரு கணம் இருக்கு, ஒரு மகிமை இருக்கு. சர்வசாதாரணம் இல்லை. ஒருவரும் பார்க்க முடியாது, ஒருவரும் கேட்க முடியாது, ஒருவரும் அவருக்கிற ஒளிக்குள்ள போய் பிரவேசிக்க முடியாது. அது மாத்திரமில்ல, தேவன் எப்போதும் சதா காலங்களையும் அந்த தேவன்கிற ஸ்தானத்துக்கே உரிய அந்த மகிமையிலேயே அவர் நிலைச்சு அங்க இருப்பாங்க. அப்ப மனுக்குலத்துக்கிட்ட அவர் டைரக்டா டீல் பண்றது இல்ல, டைரக்டா பேசுறது இல்ல, எதுவும் இல்லை. தேவன் எப்படி இருக்கணும், தேவன் அப்படித்தான். அப்போ அந்த குவாலிட்டிஸ்ல ஒண்ணு, அந்த குண, அந்த ஸ்தானத்துக்கே உரிய மகிமை இல்ல. இது ஒரு முக்கியமான விஷயம். நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த அதிகாரம் முழுவதும் பிதாவாகிய தேவன் இடத்துலயே அங்க இருக்கு. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம்னா, இந்த ரட்சிப்பின் திட்டம் முழுக்க முழுக்க யாரது பார்க்கிறோம், பிதாவாகிய தேவனுடையது. அதனுடைய மையம் கூட யார் தான் பார்க்கிறோம், பிதாவாகிய தேவனே தான். ஒருபோது இந்த ரட்சிப்பின் திட்டம் கர்த்தர் இயேசுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. இதெல்லாமே பிதாவுக்கிட்ட இருந்து உருவாச்சு பார்க்கிறோம். அப்போ அந்த திட்டத்துல, திட்டத்தின் படி அதுல இருக்கிற நியாய தீர்ப்புல நியாயம் தீர்க்கிறோம் அவராகவே அங்க இருக்கிறார். ஆனாலும் இப்ப நம்ம பார்க்கும் போது அவர் தான் சுப்ரீம் ஜட்ஜ், பிதாவாகிய தேவன். ஆனா நியாயம் தீர்க்கும் போது அவர் கண்டிப்பா யார் மூலம் தான் நியாயம் தீர்க்கிறார், அது நமக்கு அந்த சேனல், ப்ராப்பர் சேனல். ஏன்னா பிதாவுக்கு அந்த எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், அவருடைய சித்தம் என்னவா இருக்குன்னா, அவர் எது செஞ்சாலுமே யார் மூலம் தான் செய்யறாரு, குமாரன் மூலம் தான் செய்யறாரு. அது ஏன் அப்படின்னா, பிதாவை எப்படி ஜனங்கள் கனம் பண்ணுகிறாங்களோ அதே கனம் யாருக்கு போகணும், குமாரனுக்கு போகணும். இதுதான் அவருக்கு எப்போதுமே மன மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு விஷயம். வசனம் நீங்க படிச்சீங்கன்னா நமக்கு தெரியும், ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை, அந்த வார்த்தை, ஆமா இல்லைங்க, அதுல மீனிங் எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும், எல்லா விஷயத்தையும் குமாரன் மூலமே அங்க செய்யறார். எல்லா விதமான ஆசீர்வாதம், எல்லா அதிகாரங்கள், எல்லா சாதகமான வழி நடத்துதல் எல்லாமே பிதாவுக்கிட்ட இருந்து குமாரன் மூலமா மனு குலத்துக்கு, அது மாத்திரமல்ல புது சிஷ்டிக்கும் அங்க கிடைக்கிறது நம்ம பாக்குறோம். அப்போ இப்படி இருக்கும் பொழுது, இப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் நம்ம பார்த்தோம். அதாவது 6 வேலை செய்ததுக்கு அப்புறம் பிதா 7 ஓய்ந்திருந்தார். எப்படி அவர் நாள் அந்த ஓய்வுக்குள்ள போக முடிச்சுன்னு சொல்லும் பொழுது அவர் மனசுல இந்த பெரிய சித்தம் இருந்தது, எது செஞ்சாலும் அவர் யாரும் மூலம் செய்யறாரு. அப்ப இந்த 7 சிஷ்டிவினால், இந்த 7000 வருஷ காலத்துல அவர் ஓய்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே ஓய்ந்திருல, அந்த வேலைகளை யார் மூலமா செஞ்சிட்டு இருக்கிறார் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலமா அங்க செஞ்சிட்டு இருக்கார். அதனால கர்த்தர் இயேசு கூட என்ன சொல்றாருன்னா, அந்த அர்த்தத்தை தான் எடுத்துட்டு சொல்றாரு. வசனம் படிங்க, யோவான் 5:22 வசனம். பாத்தீங்களா, நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் யார் கொடுத்துட்டார், பிதா குமாரனுக்கு கொடுத்துட்டார். கொடுத்ததனுடைய நோக்கம் காரணம் என்ன, அது முதல் பகுதியில சொல்றார். எல்லாரும் பிதா எப்படி கனம் செய்யறாங்களோ அது போல யாரு கூட கனம் செய்யணும், குமாரன் நீ கனம் செய்யணும். அதுக்காகத்தான் பிதா எப்படி கொடுத்துட்டார் சரிங்களா. அப்ப அந்த அதிகாரம் இன்னைக்கு என் கையில இருக்குது. ஆனா நியாயாதிபதி யார தான் பாக்குறோம், பிதாவாகிய தேவன். ஏன்னா இந்த நியாய தீர்ப்பு சப்ஜெக்ட் நம்ம பாக்குறோம். அப்ப அந்த நியாயாதிபதி, நியாயாதிபதி பத்தி அந்த தெளிவான கருத்துக்குள்ள நம்ம வரணும். அப்ப இந்த வசனம் சொல்றாரு கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, எல்லா நியாய தீர்ப்பு செய்யற அதிகாரமும் குமாரன் கிட்ட கொடுக்கப்பட்டாச்சு. இது சொல்லும் போது கொடுக்கப்பட்டாச்சா, இது சொல்லும் போது கர்த்தர் இயேசு அந்த அதிகாரம் வாங்கிட்டாரா இல்லைங்களா, நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் கர்த்தர் இயேசு கிட்ட வந்துருச்சா. இது யார் தான் சொல்றா, யோவான்ல இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, பிதா வந்து நியாய தீர்ப்பு செய்யற அதிகாரம் முழுவதும் என்கிட்ட கொடுத்துட்டாருன்னு அவர் சொல்லும் போது அவர்கிட்ட கொடுத்தாச்சான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கல. அப்ப அவர் வாங்கவே இல்லை, அவர் எப்பதான் வாங்குறாரு அந்த அதிகாரம் முழுவதும். அவர் எந்த கோணத்துல சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அது எனக்கு தான் வரப்போகுது அப்படின்னா இது ஒரு ப்ராபசி மாதிரி, ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி. தேவன் இப்படித்தான் நிர்ணயிச்சிருக்கிறார், அதுதான் நடக்க போகுது. அதாவது தேவன் நிர்ணயிச்ச பிரகாரமே நான் அவருக்கு கீழ்பட்டு எல்லா வேலைகளையும் நல்லபடியா செய்து முடிச்சு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு போர் நாலேஜ்ல அவர் சொல்றார். ஒரு தீர்க்க தரிசனமா தன்னுடைய வாழ்க்கையவே அவர் சொல்றார். ஆனா உண்மையிலேயே ரொம்ப கரெக்டா ரொம்ப தெளிவா நாம சொல்லணும். எப்பன்னா எப்போ கர்த்தர் இயேசுக்கு எல்லாவற்றையும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் பெற்றுக்கொண்டார். சும்மா நீங்க ஒரு வசனம் ஏதாவது மனசுக்குள்ள வச்சு கொண்டு வந்து அதன்படி ஒரு கஸ்ஸிங் பண்ணணும்னா சொல்ல முடியுமா? எந்த பாயிண்ட்ல கர்த்தர் இயேசு வந்துட்டு அந்த நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் பிதா கிட்ட இருந்து வாங்கியிருப்பார்? அவர் ஒரு வசனம் சொல்றார், அந்த வசனம் அவர் எப்ப சொல்றாரோ அப்பதான் அவர் வாங்கிட்டார். கரெக்ட், அவ்வளவுதான். மத்தேயு 28:18 நாம பார்க்கும் போது சொல்றார், உயிர் தெழுந்த உடனே நியாய தீர்ப்பு செய்யற அதிகாரத்தை கர்த்தர் இயேசு அங்க வாங்கிக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடியே சொல்றார், அது குமாரனுக்கு கொடுக்கப்பட்டாச்சுன்னு ஒரு நம்பிக்கையில சொல்றார். அந்த வேலைகளை தான் கச்சிதமா செஞ்சு முடிப்போம்ட்டு அதன்படியே அந்த பிரதான ஆசாரியனா வந்துட்டு பலியை அவர் ஏறெடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அதன் மூலம் மனு குலத்துக்கு எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் கொடுக்கிற அதிகாரத்தையும் அவர் பெற்றுக்கொள்கிறார். அதைய உயிர்த்தெழுதல வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவரு இந்த வசனத்தை அங்க சொல்றது கூட நம்ம இங்க பாக்கிறோம். சரி, இப்போ நியாய தீர்ப்பு செய்கிற விஷயத்துல இனிமேல் ஃபியூச்சர்ல பிதாவாகிய தேவனுடைய நிலை என்னவா இருக்குது? தற்போது அவருடைய நிலை என்ன? ஏற்கனவே தீர்ப்பு பண்ணிட்டார், அது நியாயமான தீர்ப்பு. இப்ப மனுக்குலம் எல்லாம் பார்க்கும் போது பாவமான விழுந்து போன சூழ்நிலையில இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தேவன் என்ன பண்றார்? அப்ப நம்ம ஏற்கனவே புது சிருஷ்டியில நம்ம பார்த்துருக்கிறோம், தேவன் ஒரு முறை நியாயம் தீர்த்துட்டார், இப்ப மனுக்குலம் முழுக்கோ பாவமான நிலை. இனி அவங்க கிட்ட மறுபடியும் போய் நியாயம் தீர்க்கிறதுக்கு பிதா கிட்ட எதுவுமே இல்ல. ஏன்னா இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கு? தண்டிக்கப்பட்ட சந்ததி. இனி மறுபடியும் தான் போய் அவங்க கிட்ட ஏதாவது டீலிங் வச்சுக்கிறதுக்கு தேவனால அங்க முடியாது. ஏன்னா நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், தேவன் தொடர்பு வச்சுக்கொள்ளணும் இல்லைங்களா? அப்படி சொன்னோம்னா அதுக்கு ஒரு ஒரு நிலைமை வேணும். அந்த நிலைமை என்ன? குறைஞ்சபட்ச நிலையை என்ன பார்க்கிறோம்? தேவன் ஒருத்தர் கிட்ட தொடர்பு வச்சுக்கணும், ஒருத்தர் கிட்ட பேசணும், ஒருத்தர் நியாயம் தீர்க்கணும், ஒருத்தருக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கே ஒரு குறைஞ்சபட்ச நிலை வேணும். அந்த நிலை தான் என்ன பாக்குறோம்? நீதிமான்கள் நிலை வேணும். புரியுதுங்களா? ஆனா மனுக்களும் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஆதாமின் மூலம் ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது தேவன் அது எதுவுமே செய்ய முடியாது இல்லைங்களா? அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, ஆயிரோட அரசாட்சியில நம்ம மனுக்களத்துக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்தாவது அவங்க என்ன பண்ணலாம், திரும்பி கொண்டு வரலாம். ஆனா அந்த ரெண்டாவது வாய்ப்பு கூட யார் செய்ய முடியாது? தேவன் டேரக்டே செய்ய முடியாது. ஏன்னா இவங்க என்ன நிலைமையில இருக்காங்க? விழுந்து போன நிலைமையில இருக்கு. அப்பதான் பார்க்கிறோம் திட்டத்துல யார் இடையில வரா? அப்ப அந்த மத்தியஸ்தர், மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் மென், தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் மத்தியில மத்தியஸ்தரா கர்த்தர் இயேசு 1000 வருட அரசாட்சியில அவர் வர்றார். அவர் என்ன மாதிரி வர்றார் அப்படின்னா, மனுக்குலத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ். மனுக்குலத்து பத்தின எல்லா காரியங்களுக்கும் முழு பொறுப்பு யார் தான்? ஏசு கிறிஸ்து தான் 1000 வருட அரசாட்சி. அவரு தான் அவங்களுடைய பிரதிநிதியா இருந்து தேவன்கிட்ட எல்லா வேலையுமே அவர் டீலிங் எல்லாம் வச்சு அந்த உலக ஜனங்களை பிதாவினுடைய சித்தம் அறிந்து கொள்ளவும் அந்த பரிபூர்ணத்துக்கு வரவும் அவங்கள வழி நடத்துறார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய கிளாஸஸ்ல நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா ஏன் இது நம்ம மறுபடியும் இங்க அங்க பேசுறாருன்னா, புது சிருஷ்டி நியாய தீர்ப்பு சப்ஜெக்ட். ஆனா அதுக்கு முன்னாடி நியாய தீர்ப்பு என்ன? நியாயாதிபதி யார்? இது வரைக்கும் அந்த நியாய தேவனுடைய தெய்வீகத்தில் அந்த நியாய தீர்ப்பு எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் இருக்குது என்னென்ன விஷயம் நம்ம மைண்ட்ல வைக்கணும். அதனால தான் ஒரு ஒரு ஓவர் வியூ அப்படின்னு நம்ம இங்க பார்க்கறோம், ஒரு மேலோட்டமா அங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த 1000 வருட அரசாட்சியில சொல்லும் போது கர்த்தர் இயேசு எப்படி இருந்து தேவனுக்கும் மனுஷங்களுக்கும் மத்தியில அவர் எப்படி ஒரு மத்தியஸ்தரா இருந்து அவங்கள அவர் மூலம் தேவன் நியாயம் தீர்க்கிறார். இந்த விஷயம் பார்க்கும்போது ஒரு ரெண்டு வகையில அங்க சொல்றார். எப்படின்னா, 1000 வருட அரசாட்சி முழுவதும் அவர் மத்தியஸ்தரா இருக்கிறார். மத்தியஸ்தரா இருந்து அவங்களுக்கு போதிக்கிறது, அவங்கள வழி நடத்துறது, அவங்கள சிச்சிக்கிறது, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது, அவங்கள காக்கிறது, எல்லா வேலையும் கர்த்தர் இயேசு செய்யறார். அப்ப வந்து பார்க்கும் பொழுது அங்க கிருபை இருக்குது, இரக்கம் இருக்குது. இது வந்து 1000 வருட அரசாட்சி முழுவதும் இதுக்கு அந்த அதிகாரம் கர்த்தர் இயேசு அங்க கொடுக்கப்பட்டது. அப்ப கிருபையும் இருக்கு, இரக்கமும் இருக்குது. அதன்படி ஒருவர் ஜனங்களும் நியாயம் தீர்க்கப்படுறாங்க. ஆனா இந்த நியாய தீர்ப்பு அதிகாரத்தில் இன்னொன்னு என்ன இருக்குது அப்படின்னா, கர்த்தர் இயேசு கிட்ட அந்த 1000 வருட அரசாட்சியின் முடிவுல ஒரு ஒருத்தருக்கும் ஒரு தீர்ப்பளிக்கிற அதிகாரமும் அங்க தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த 1000 வருட அரசாட்சியில் அவங்க நடந்து கொண்டாங்களோ அதன்படி ஒரு தீர்ப்பு இறுதியா கொடுக்கிறது. அதன்படி யார் யார் நித்திய ஜீவனுக்கு தகுதி, நித்திய ஜீவனா நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. இல்ல சிலர் தகுதி இல்ல, அவங்க நித்திய தண்டனைக்கு போகணும் அப்படியா, அது கொடுக்கறதுக்கும் அவர்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கு. ரெண்டு விதமா, முதல்ல அந்த 1000 வருட அரசாட்சி முழுக்க அவங்கள போஷித்து வழி நடத்தி பாதுகாத்து பராமரிக்கிறதுக்கான அதிகாரம், அதுக்கு மத்தியில கிருபை இரக்கம் இருக்குது, அதன் மூலம் அவங்க நடத்துறார். ஆனா ஃபைனலா கடைசியா இந்த 1000 வருஷம் முழுக்க நீங்க எப்படி நடந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில ஒரு தீர்ப்பு கொடுக்குறது. ஆனா இந்த தீர்ப்பு கொடுக்கும் போது பாக்குறோம், அங்க வந்துட்டு இரக்கம் இல்ல, அங்க வந்துட்டு கிருபை இல்ல, அங்க ஒன்லி நீதி. அங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீதி மாத்திரம் பார்த்து அங்க கர்த்தர் இயேசு வந்துட்டு அந்த தீர்ப்பு கொடுக்கறது பாக்குறோம். கண்டிப்பா அந்த விஷயத்துல நாம் என்ன சொல்லலாம்னா, சபைக்கும் சரீரமாகிய சபைக்கும் ஒரு பங்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அங்க இருக்குது. அப்போ புது சிருஷ்டினுடைய நியாய தீர்ப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சகோதர சகோதரிகள் இந்த விஷயங்கள் எல்லாமே நாம புரிஞ்சுக்கணும். முதல்ல உலக ஜனங்கள் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு இனிமேல் தேவன் தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஜனத்துக்கு தேவன் இன்னொரு நியாய தீர்ப்பு இன்னொரு காலகட்டத்துல குமாரன் மூலமா அங்க வச்சிருக்கிறார். அந்த விஷயத்துல பங்கு யாருக்கு கூட இருக்குது, புது சிருஷ்டிக்கு கூட இருக்குது சொல்லிட்டு அந்த நியாய தீர்ப்பு 1000 வருட அரசாட்சியில் நடக்கும், அது இந்த விதத்துல எல்லாம் நடக்கும் சொல்லிட்டு அதுல ஒரு பங்கு பெற்றுக் கொள்கிற புது சிருஷ்டி அவங்களுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், அதுதான் நம்ம முன்னாடி வரும். புரியுதுங்களா? புது சிருஷ்டி நியாய தீர்ப்பு சும்மா பிளைண்டா ஸ்டார்ட் பண்ண முடியாது. புது சிருஷ்டி நியாய தீர்ப்பு எப்போ அப்படின்னு ஒரு காலத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த புது சிருஷ்டி தான் உலக ஜனங்கள் எப்போ நியாயம் தீர்க்க போறாங்க. அப்ப கண்டிப்பா புது சிருஷ்டிகளுடைய நியாய தீர்ப்பு அதுக்கு முன்னாடியே இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா அப்பதான் ஆன்சர் வரும் நமக்கு. அதுதான் அந்த முதல்ல எல்லா திட்டத்தையும் நம்ம அங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப புது சிருஷ்டினுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அந்த நியாய தீர்ப்பு எப்படி எல்லாம் செய்ய போறாங்க, அப்போ அவங்களுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கணும், இந்த விஷயம் நமக்கு அங்க வரும். அப்ப இந்த விஷயங்கள்லாம் நாம முதல்ல நாம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும், தேவனுடைய திட்டத்துல இந்த காரியங்கள் எல்லாமே அங்க எப்படி இருக்குது என்று. அப்படி சொல்லும் பொழுது ரொம்ப கிளியர் சிம்பிள் நாம் சொல்லலாம், புது சிருஷ்டினுடைய நியாய தீர்ப்பு 1000 வருட அரசாட்சிக்கு முன்பதாகவே சுவிசேஷ யுகத்துல நடந்து நிறைவேற வேண்டிய ஒரு திட்டம். ஏன் அப்படின்னா, இந்த புது சிருஷ்டிகள் தான் 1000 வருட அரசாட்சியில உலக ஜனங்கள் எல்லாரையும் நியாயம் தீர்க்க போகிற அதிகாரத்துல கிறிஸ்துவோடு கூட சுதந்திரிக்கிறாங்க நம்ம பார்க்கணும். அப்ப இவங்களுடைய நியாய தீர்ப்பு எங்க இருக்குன்னு பார்க்கிறோம், சுவிசேஷ யுகத்துல அங்க இருக்கணும். அந்த வகையில பார்க்கும் போது இப்பதான் நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு தேவனுடைய அந்த திட்டம். ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சீங்கன்னா யோவான் 5:24 நாம பார்க்கிறோம் இந்த விஷயத்தை அங்க சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க அந்த புது சிருஷ்டிகளுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குது, அதுதான் அங்க பேசப்பட்டிருக்கு. அவங்க ஆக்கினைக்குள்ளாக இருந்து என்ன ஆயிடுறாங்க பாருங்க, அந்த தீர்ப்புக்கு உட்படாமல் இப்போ காஸ்பல் ஏஜ்ல புது சிருஷ்டிகள் எப்படி இருக்காங்கன்னா, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. இவங்க உலக ஜனங்களோடு ஒட்டு மொத்தமா நியாய தீர்ப்புல வரதில்லை, ஆனா அவங்க இப்பவே என்ன ஆயிருக்கிறாங்க, ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக கடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த வசனத்துல பாருங்கும்போது தான் அந்த ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு அங்க தெரியுது. அப்ப நாம இன்னைக்கு ஒரு நாளும் நாம கடந்து செல்கிறோம் புது சிருஷ்டிகளா இந்த பூமியில. இந்த ஒவ்வொரு நாளுமே நம்ம தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால நியாயம் தீர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாம ஒரு நாள்லயும் என்னென்ன சிந்திக்கிறோம், என்னென்ன பேசுறோம், என்னென்ன செய்கிறோம், இது எல்லாமே தேவனுடைய அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்பட்டு கொண்டு அங்க இருக்குது. இந்த முக்கியமான விஷயம் நாம இங்க புரிஞ்சு கொள்கிறோம். இப்ப போயிட்டு இருக்குது நமக்கு அந்த நியாய தீர்ப்பு. ஏன்னா இவன் நம்மளுடைய நியாய தீர்ப்பு சுவிசேஷ யுகத்துல அங்க நிறைவேறணும். அதனால்தான் வசனம் படிக்கிறோம். அப்போ நியாய தீர்ப்பு முதல் முதல்ல தேவனுடைய வசனம் நீங்க படிச்சீங்கன்னா 1 பேதுரு 4:17 நாம பாக்கிறோம். ஆமா இல்லைங்களா. அப்போ இந்த நியாய தீர்ப்பு இப்போ புது சிஷ்யர்களுக்கு இந்த காலத்துல நடக்கிற விஷயமா இருக்குது. வசனம் பார்க்கும் போதுதான் சகோதர சகோதரி நமக்கு உண்மையிலே இப்போ நாம வந்துட்டு எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தை நமக்குள்ள வருது. இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் இல்லைங்க. இந்த வசனம் இல்லைன்னா நினைச்சுப்பாங்க, ஜஸ்ட் இப்பயே துவங்குறதா இருக்குன்னு சொல்லும் போது அப்ப நம்ம இப்பயே எப்படி இருக்கணும் டக்குன்னு அந்த தாட் நமக்கு அங்க வரும் இல்லைங்களா. இப்பயே நம்ம நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கோம், நம்மளுடைய பேச்சு எல்லாம் கவனிச்சிட்டு தேவன் சொல்லும் போது உடனே நமக்கு வரல, அப்ப நாம இப்ப எப்படி அங்க இருக்கணும். சோ அந்த ஒரு ஒரு ஹைலைட் கிடைக்குது நமக்கு தேவனுடைய திட்டத்துல நம்முடைய நியாய தீர்ப்பற்றின விஷயத்துல. சோ இதெல்லாமே பொதுவான காரியங்கள், இதெல்லாமே நியாய தீர்ப்பற்றின பொதுவான காரியங்கள். இதை உலக ஜனங்களுக்கு ரொம்ப முக்கியமா பார்த்தோம். நெக்ஸ்ட் எனக்கு ஒரு கேள்வி கேட்டா, புது சிஷ்டி யார் நியாயம் தீர்ப்பாங்க? அதே சமயத்துல புது சிஷ்டி எதின் அடிப்படையில நியாயம் தீர்க்கப்படுவாங்க? ரொம்ப சிம்பிள், புது சிஷ்டிக்கும் பிதாவாகிய தேவன் தான் நியாயம் தீர்ப்பு செய்கிற நியாயாதிபதியா இருக்கிறார். எதின் அடிப்படையில நியாயம் தீர்க்கப்படுவாங்க? அந்த அந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லும் பொழுது அன்பு இல்லைங்களா, அந்த அன்பின் பிரமாணம். ஆமா, இந்த அன்பு அன்பு அடிப்படையா வச்சுதான் இவர்கள் கூட நியாயம் தீர்க்கப்படுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். ஆனா அந்த சாராம்சம் முழுக்க நம்ம கவனிச்சோம்னா அன்பு பிரதானம், அந்த அன்பின் அடிப்படையில அது வி ஆன்சர் தட் வி ஆர் பீயிங் ஜட்ஜ்டு பை அவர் ஹெவன்லி ஃபாதர்ஸ். பிதாவாகிய தேவனாலும் அவருடைய பெர்ஃபெக்ட் லா ஆஃப் லவ், அவருடைய பரிபூர்ணமான பிரமாணமாகிய அன்பு, அதன் அடிப்படையில என்ன பண்ண பண்றோம் நாம நியாயம் தீர்க்கப்படுகிறோம். அவரே எல்லாருக்கும் நியாயாதிபதி, நமக்கும் அவர் தான் நியாயாதிபதி. அப்படி சொல்லும் போது கண்டிப்பா அது கூட யார் மூலமா தான் செய்யப்படுத்தி பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து மூலமா தான் அங்க செய்யப்படுது நம்ம பார்க்கிறோம். இங்க ஒரு விஷயம் நம்ம கவனிக்கிறோம், புது சிஷ்டிகளுடைய நியாய தீர்ப்பு எப்போ? உலக ஜனங்களுடைய நியாய தீர்ப்பு 1000 இல்லைங்களா. ஆனா இதுல பிதாவாகி தேவனுடைய நிலை எப்படி நம்ம பார்க்கிறோம்னா, சுவிசேஷத்துல புது சிஷ்டிகள் நியாயம் தீர்க்கப்படும் போது டைரக்டா அவங்களுக்கு யார் கூட தொடர்பு இருக்குன்னா தேவன் கூட தொடர்பு இருக்கு. ஆனா யார் மூலம்? இயேசு கிறிஸ்து மூலம். இப்ப சுவிசேஷத்துல கர்த்தர் இயேசு எப்படி இருக்கிறாருன்னா மத்தியஸ்தர் இல்ல, அட்வொகேட், பரிந்து பேசுகிறவர். பிதாவாகிய தேவன் கிட்ட சபைக்காக பரிந்து பேசுகிறவர். அப்ப நியாய தீர்ப்பு நடந்துட்டு இருக்குது, தேவன் நம்மை நியாயம் தீர்க்கிறார் கர்த்தர் இயேசு மூலமா, நாம தேவன் கிட்ட தொடர்பு வச்சிருக்கிறோம் கர்த்தர் இயேசு மூலமா. இது புது சிஷ்டிகளுடைய விஷயம். அதனால்தான் நம்ம ஜெபத்துல வந்து நம்ம யாருக்கிட்ட ஜெபம் செய்யணும் இல்லைங்களா, அந்த நம்முடைய ஜெபம் யாருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நிக்கணும், தேவன் கிட்ட போய் நிக்கணும் இல்லைங்களா. அதனால்தான் நம்ம அங்க அந்த விஷயம் நம்ம பாக்குறோம். ஆனா உலக ஜனங்கள் பொறுத்த வரைக்கும் 1000 வருட அரசாட்சியில ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. 1000 வருட அரசாட்சியில அவங்க டைரக்டா யார்கிட்ட தொடர்பு வைக்க முடியாது, இதா கிட்ட அவங்க வைக்கவே முடியாது. அந்த அந்த விஷயம் நீங்க நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அங்க முழுக்க முழுக்க அவங்களை யார் தான் நடத்துறார்? இயேசு கிறிஸ்து தான் நடத்துறார். ஆனா 1000 வருட அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேவன் யாருக்கு தொடர்பு வச்சுக்கிறாங்க பாருங்க. ரெண்டு நியாய தீர்ப்பு தான், புது சிஷ்டி சுவிசேஷம், 1000 வருட அரசாட்சியில உலக ஜனங்கள். ஆனா இங்க சபைக்கு பிதா கிட்ட தொடர்பு இருக்கு கிறிஸ்து மூலமா, ஆனா அங்க உலக ஜனங்களுக்கு தொடர்பு இல்ல. அங்க டைரக்டா முழுவதும் யார்தான் பார்த்துக் கொள்கிறார்? அதான் நம்ம பாருங்க, இப்போ தேவன் நம்மளை நியாயம் தீர்க்கிறார் சொல்றோம், ஆனா சில சோதனைகள் வரும்போது நம்ம அப்படியே என்ன வார்த்தை சொல்றோம், தேவன் அனுமதிச்சிருக்கிறார். ஒரு சோதனை, ஒரு சிக்ஷை, ஒரு போராட்டம் வந்து என்ன வார்த்தை சொல்றோம் நாம, தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அப்போ என்ன யார் யாருக்கு தொடர்பு இருக்குது? தேவனுக்கும் நமக்கு. நம்மளே டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு, டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு, நியாய தீர்ப்பு அந்த ஒரு ஒரு ட்ரையல்ல விட்டு பாக்குறாரு நம்மள. ஆனா உலக சின்னங்கள் பாருங்க, அவங்கள 1000 வருட அரசாட்சியில் அவர் எதுவுமே பண்றதில்ல, அவர் கடைசியா எப்பதான் டெஸ்ட் பண்றாரு? முடிஞ்சது கர்த்தர் இயேசு எல்லாம் பரிபூர்ணத்துக்கு கொண்டு வந்து இந்தாங்க அப்பா கொடுக்கும் போது அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் தான் வைக்கிறாரு ஒரு டெஸ்ட், அந்த ஃபைனல் டெஸ்ட். அந்த கொஞ்ச காலம் சாத்தான் விடுதலை ஆகும் போது தேவன் மனுக்குலத்துக்கு வைக்கிற டெஸ்ட் எப்பதான் வைக்கிறாரு? 1000 வருடம் அது வரைக்கும் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் யார் பாக்குறார்? இயேசு கிறிஸ்து அங்க பாக்குற. இந்த விஷயம் உங்களுக்கு புரியுதா? ஏன் கூட நம்ம சொல்லலாம் தேவன் இங்க இவ்வளவு ஜனங்கள் கிட்ட வைக்கிறது இல்ல? நம்ம சொன்ன அவர் தொடர்பு வைக்கணும், ஜனங்கள் என்னவா இருக்கணும்? நீதிமான் அப்படிங்கிற நிலைமைக்கு அங்க வரும். ஆனா 1000 வருஷம் முழுக்க அதுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்காங்க? வந்துட்டு இருக்காங்க பர்ஃபெக்ட் ஆகுறதே அங்க இல்ல இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு வித்தியாசம், இந்த புது சிருஷ்டியினுடைய நியாய தீர்ப்பு மற்றும் உலக ஜனங்களுடைய நியாய தீர்ப்புல அங்க இருக்கிறது கூட நாம கவனிக்கணும். அப்போ புது சிருஷ்டிக்கு கூட பிதாவாகிய தேவன் தான் நியாய தீர்ப்பு செய்யறவரா, நியாயாதிபதியா அங்க இருக்கிறார். அதனால்தான் நம்ம பாக்குறோம் புது சிருஷ்டி யார்கிட்ட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கறாங்க? தேவன் கிட்டதான் ஒப்பு கொடுக்கறாங்க இல்லைங்களா? அது மாத்திரமல்ல, புது சிருஷ்டி யாரால ஜெனிப்பிக்கப்படுறாங்க? தேவனால் ஜெனிப்பிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அப்பா யாரு? கிறிஸ்து இல்ல. கிறிஸ்து வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மூத்த சகோதரனா, அதாவது என்ன சொல்லலாம்னா அவங்களை இந்த சுவிசேஷத்துல இந்த நியாய தீர்ப்புக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலையாக அங்க இருக்கிறார். தலையினுடைய காரியம் பொறுப்பு என்னங்கிறது நமக்கு எப்பயுமே நல்லா தெரியும். தலை வில் லீடு இல்லைங்களா? தலை என்ன பண்ணும்? வழி நடத்தும். ஆனா அப்பா இதா இல்லைங்களா? அப்போ அவரே நியாயம் தீர்க்கிறாரோ அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ இந்த விஷயத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ள கூடாது அப்படின்னா, அப்போ எல்லா விஷயமே பிதா செய்யறா, இப்போ கிறிஸ்து இயேசுக்கு சபை மேல அன்பு இறக்கம் இதெல்லாம் இல்லைங்கிற அர்த்தத்தில் இல்ல, எல்லாமே அவர் செய்யறார். ஆனா அவர் ஒரு எந்த ஸ்தானத்திலிருந்து செய்யறாரு? ஒரு வழி நடத்துகிறவங்கிற அந்த ஸ்தானத்துல இருந்துட்டு சபைக்கு தேவையான எல்லாவற்றையுமே கூட இந்த சுவிசேஷத்துல கர்த்தராகிய இயேசுவே தாங்க பாக்குறாரு. அதனால்தான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஒரு வசனம் படிங்க நீங்க, 1 பேதுரு யோவான் 15:1-2 பாருங்க. யோவான் கரெக்ட். பாருங்க, பிதா தான் திராட்சை தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி தான், நீங்க என்ன கொடிகள் தான். ஆனா இந்த வெட்டி போடுற வேலையில யார்தான் செய்வா? ஏன்னா சொந்தக்காரர் யார் தான். சோ அந்த ரிலேஷன் கிளியாரான்னு சொல்றாரு. பிதாவாகி தேவன் எல்லாருக்கும் மேல இங்க இருக்கிறார், புது சிருஷ்டிகளுக்கும். ஆனா நான் செடி என்னத்தான் நீங்க என்ன பண்ண முடியும், நிலைச்சிருக்க முடியும்? நான் தலையா இருந்து உங்களை என்ன பண்றேன், நான் அங்க வழி நடத்துறேன். அப்படி சொல்லும் போது எல்லாமே அவருக்கு நமக்காக செய்யறார். ஆனா நியாயம் தீர்க்கிறவர் பிதாவாகிய தேவனாவே புது சிருஷ்டிக்கு இருக்கிறார். அவருடைய பரிபூர்ணமான அன்பின் பிரமாணத்தின் அடிப்படையில புது சிருஷ்டிய அவரு நியாயம் தீர்ப்பு செய்கிறார். ஆனா நம்ம கவனிக்கிறோம், கர்த்தர் இயேசு இது செய்யாட்டி கூட அவர் இந்த தலை அப்படிங்கிற ஸ்தானத்துல இருந்து சுவிசேஷம் முழுவதும் சபையில இருக்கிற எல்லா அங்கத்தினரையும் முழுவதும் பாதுகாத்து பராமரிக்கிறது பாக்குறோம், வழி நடத்துறது பாக்குறோம். எங்க நம்ம சொல்லலாம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2வது மற்றும் 3வது அதிகம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த 7 சபைகளுக்கான செய்தி சொல்லப்படுது இல்லைங்களா? எபேசுல இருந்துட்டு லவோதிக்கியா சபை வரைக்கும் அந்த 7 சபைகளுக்கும் யார் தான் செய்தி சொல்லிட்டு இருக்கிறார்? யார் சொல்லிட்டு இருக்கார் அந்த சபைக்கு செய்தி? இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு இருக்கிறார். என்ன மாதிரி ஸ்தானத்துல இருந்து சொல்றாருன்னா, அந்த சுவிசேஷம் முழுவதும் அவங்களை கூட இருந்து பராமரிச்சு பாதுகாத்து வழி நடத்தி போதிக்கிற ஒரு தலை அப்படிங்கிற ஸ்தானத்துல இருந்து அவர் சொல்றார். உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது எனக்கு தெரியும், நீங்க நல்லது கூட செய்றீங்க அதுவும் எனக்கு தெரியும், நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. இந்த வழிநடத்தெல்லாம் யார் கொடுக்குறா? அந்த 7 சபைக்கான செய்திகள்ல இயேசு கிறிஸ்து கொடுக்குறார் இல்லைங்களா? அப்ப அவர் வந்துட்டு அந்த ஒரு காரியம் அங்க செய்யறார். ஆனா இங்க சில பகுதிகள் நம்ம கொஞ்சம் குழப்பலாம். என்ன பகுதிகள்னா, ஒரு 2 ஊமை இருக்குது. அந்த 2 ஊமையில பாத்தீங்கன்னா அந்த பரிசு கொடுக்கறதும் தண்டனை கொடுக்கறதும் சபைக்கு யார் போல தெரியும்? இயேசு கிறிஸ்து போல தெரியும். அந்த 2 ஊமையை சொல்ல முடியுமா? அந்த ஊமையில பாத்தீங்கன்னா சபைக்கான ரிவார்டு பரிசு யார் கொடுப்பாருன்னா இயேசு கிறிஸ்து கொடுப்பார். கீழ்படியாதவங்களுக்கு தண்டனை கூட யார் தான் கொடுப்பார் பாக்குறோம். ஏசு அந்த 2 ஊமை என்ன சொல்லலாம், டாலந்த் ஊமை இல்லைங்களா? அப்புறம் ராத்தல் பற்றின ஊமை. 2 ஊமையிலையும் என்ன பண்றாரு, அந்த பிரபுவாகிய ஒருவன் இல்லைங்களா? ஆமா, அந்த வீட்டேஜமான் எல்லாம் பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவான் குறிக்குது. அவர் தான் கொடுத்துட்டு போறாரு அந்த ஊழி, தன் ஊழிக்காரர்கள் அழைச்சு. ஊழிக்காரங்க யாரை குறிக்குது? சபையை குறிக்குது. அவங்களுக்கான தாளந்து கொடுத்துட்டாரு, போயிட்டு வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த கொடுத்த தாளந்துகளின் படி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க என்ன பண்றாரு, விசாரிச்சு பாக்குறார். கரெக்டா செஞ்சு அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, ஆமா ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இல்லாட்டி அவங்களை என்ன பண்றாரு, தண்டிக்கிறார். அதே மாதிரி ராத்தல் ஊமை, அங்கேயும் கூட அதே தான் செய்யறார். அப்ப இது கொஞ்சம் வித்தியாசமா நம்ம என்ன சொல்றோம் இங்க அந்த சப்ஜெக்ட்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா, புது சிருஷ்டி நியாய தீர்ப்பு பிதாவாகிய தேவன் நியாயாதிபதி, ஆனா கர்த்தர் இயேசு தலைங்கிற ஸ்தானத்துல வழி நடத்துறார். ஆனா எல்லாம் யார் தான் கொடுக்கறார், பிதாவாகிய தேவன் தான் நமக்கு அங்க கொடுக்கறார். ஆனா இந்த ரெண்டு ஓமையில பார்க்கும் போது கர்த்தர் இயேசு கொடுக்கற மாதிரி இருக்கும், அது தண்டனையானாலும் சரி ஆசீர்வாதமானாலும் சரி. அப்ப இது வந்து எப்படி முரண்பாடா இருக்குன்னா, இது முரண்பாடு இல்ல, இதுக்கு வந்து ஒரு வசனம் தான் நமக்கு தெரியும், பிதாவும் நானும் எப்படி இருக்கோம், அந்த வசனத்தின் அடிப்படையில இந்த ரெண்டு பகுதிகள் கூட அங்க டீல் பண்றோம். சோ அப்ப இந்த விஷயங்கள் மாத்திரம் இன்னைக்கு நம்ம பாக்குறோம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், ஒரு முன்னுரை தான். அப்ப தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நியாய தீர்ப்பு, அதுல புதோஷி நியாய தீர்ப்பு நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த புது அத்தியாயத்துல. ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அந்த நியாய தீர்ப்பு என்கிற அந்த திட்டத்துல என்னெல்லாம் நிறைவேறியிருக்கு, என்ன எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது, எந்தெந்த நியாய தீர்ப்பு எப்படி எப்படி எல்லாம் நடக்கும், இந்த விஷயங்கள் எல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க கொஞ்சம் வீட்லயே கூட கொஞ்சம் போய் நீங்க கொஞ்சம் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் நம்ம நல்லா புரியும் பார்க்கும். அப்ப அடுத்த வாரத்துல இருந்துட்டு இப்போ நம்ம முக்கியமான டாபிக் உள்ள நம்ம வருவோம், புது சிருஷ்டிகள் அவர்கள் இந்த பூமியில வழிநடத்தப்பட்டு இருக்கும் போது தலையினால இவங்களுக்குள்ள இந்த நியாய தீர்வு எப்படி எல்லாம் நிறைவேறுது, இவங்கள் ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்கலாமா, அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது, அவர்கள் முதல்ல தங்களை தாங்களே நியாயம் தீர்க்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாம என்ன பண்ணுவோம், நமக்கே நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம், இல்ல என்னால் நான் இப்படித்தான், நான் அப்படித்தான், என்னால் முடியாது, எனக்கு இதுதான், நம்மளே ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம் நமக்கு. அது கூட தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது, இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா. அப்ப இந்த நியாய தீர்ப்பு புது சிருஷ்டியினுடைய காரியத்துல எப்படி எல்லாம் நிறைவேறதுங்கிறது குறிச்சு அடுத்த வாரத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.